அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் சலாமையும் உரித்தாக்கியவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்யும் போது எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹ் கூறியிருக்கும் அறிவுரையை நினைவுறுத்திக் கொள்கின்றேன். அல்லாஹுவை பயப்படுவது நம்முடைய இறை நம்பிக்கையில் ஒளியை பிரகாசத்தை ஏற்படுத்துகிறது, நமது அமல்களிலே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகின்றது, நம்முடைய நம்பிக்கையிலே உறுதியை ஏற்படுத்துகின்றது. அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் உண்மையாக நேசிக்கும் நன் மக்களாக இந்த இறையச்சம் நம்மை ஆக்கி அருகிறது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற ஜும்ஆவிலே நிஃபாக் நயவஞ்சகத்தன்மையின் சில தன்மைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறியிருக்கும் சில விஷயங்களை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களை குர்ஆனுடைய வெளிச்சத்திலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கும் சஹிஹான ஹதீஸுடைய வெளிச்சத்திலும் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்லுரையை எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்கி அருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நயவஞ்சக தன்மை உடையவர்களை எந்த அளவு கடுமையாக அவனது புத்தகத்தில் எச்சரிக்கை செய்திருக்கிறான் என்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் பொழுது இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்க்கில் அஸ்ஃபலி மினன் நார், சூரா அன்-நிஸா உடைய 145வது வசனம். நிச்சயமாக நயவஞ்சக தன்மை உடையவர்கள் நரகத்தினுடைய அடித்தளத்திலே இருப்பார்கள். கடுமையான தண்டனை நாளை மறுமையிலே நரகவாதிகளில் எந்த நரகவாதிகளுக்கு கிடைக்கும் என்றால் யாருடைய உள்ளத்திலே நிஃபாக் நயவஞ்சக தன்மை இருந்ததோ அவர்களுக்குத்தான். ஆகவேதான் இதை பற்றி நம்முடைய மார்க்கத்திலே வெகுவாக அதிகமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தன்மையை விட்டு இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய ஈமானை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஃபாக்குடைய தன்மையை பற்றி நமக்கு அடையாளம் காட்டும் பொழுது ஒரு அழகான விஷயத்தை குறிப்பிட்டார்கள். என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவனுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த கடைசி மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்கு நிலைநிறுத்துவதற்கு தேர்ந்தெடுத்தானோ, அதுபோன்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய தோழர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை கொண்டு அவன் தேர்ந்தெடுக்கின்றான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி பிரார்த்தித்தார்களோ, அல்லாஹும்மா அல்லிம்ஹு தஃவீல், யா அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கத்தை ஞானத்தை நீ இவருக்கு கற்றுக் கொடு என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கூற்றுக்கு விளக்கமாக வஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன ஸ்தஃபா, சூரா அன்-நம்லிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நல்லடியார்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நல்லடியார்கள் என்று இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு அவன் தேர்ந்தெடுத்த தோழர்களை பற்றி குறிப்பிடுகிறான் என்று. ஆகவேதான் அன்பிற்குரியவர்களே, சூரத்து தௌபாவுடைய 100வது வசனத்தில் நமக்கு சொல்கின்றான், வஸ்தாபிகூன அல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சான் ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் யாரவர்கள், ஹிஜ்ரா செய்து வந்தவர்கள், அவர்களுக்கு உதவி செய்த அன்சார்கள். அல்லாஹ் அக்பர், எப்படி அல்லாஹ் அவர்களை புகழ்கிறான். பிறகு சொல்லுகிறான், வல்லதீன தபஊஹும், இவர்களை பிஹ்சான் நல்ல காரியங்களை கொண்டு பின்பற்றுபவர்கள், ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அல்லாஹ் இவர்களை பொருந்தி கொண்டான், இவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றான். கடைசி நாள் வரை வரக்கூடிய இந்த இஸ்லாமிய மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முஹாஜிர்களாகிய அன்சாரிகளாகிய சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினார்களோ, அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய கிதாபையும் நபியுடைய சுன்னாவையும் புரிந்து கொண்டார்களோ அந்த முறையில் பின்பற்றினால்தான் இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அவரவர் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கிதாபையும் சுன்னத்தையும் எடுத்துக்கொண்டு வாதிட்டால் அங்கே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காது. காரணம், இது நான் சொல்லக்கூடிய வாதம் அல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான். வல்லதீன தபஊஹு, யார் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்பதாக. ஆகவேதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக ஆக்கப்பட்டது யாரை? அல்லாஹுவை நேசிப்பதையும் அல்லாஹுடைய ரசூலை நேசிப்பதையும் அந்த ரசூலுடைய தோழர்களை நேசிப்பதையும் இந்த மார்க்கத்துடைய அடிப்படையாக அஸ்திவாரமாக இந்த மார்க்கத்தினுடைய அசைக்க முடியாத ஒரு சட்டமாக ஆக்கப்பட்டது. காரணம், அல்லாஹுவை நேசிக்காமல் ஈமான் இருக்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காமல் ஈமான் இருக்க முடியாது. அதுபோன்றுதான் எந்த தோழர்களின் மூலமாக இந்த இஸ்லாமின் ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமை பலப்படுத்தினானோ, எதிரிகள் எதிர்த்த போது யார் இந்த இஸ்லாத்திற்காக தங்களது உயிரை கொடுத்தார்களோ, இந்த இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்பதற்காக எதிரிகள் தங்களது செல்வங்களை செலவு செய்த போது எந்த மக்கள் இந்த இஸ்லாத்திற்காக தங்களது செல்வங்களை எல்லாம் வாரி செலவழித்தார்களோ, அந்த மக்களை நேசிக்காதவரை, அந்த மக்களின் மீது உண்மையான அன்பை ஒருவர் கொள்ளாதவரை அவருடைய உள்ளத்தில் ஈமான் வர முடியாது. ஆகவே இதற்கு எதிராக யார் அந்த சமூகத்தாரை, யார் அந்த சஹாபாக்களின் சமுதாயத்தின் மீது வெறுப்பு கொள்ளுவாரோ, அவர்களை எதிர்ப்பாரோ, அவர்களை ஏசுவாரோ, அவர்களை சபிப்பாரோ, அவர்கள் மீது பகைமை கொள்ளுவாரோ, அவர்கள் மீது கோபம் குரோதம் கொள்ளுவாரோ, அவர்களை எல்லாம் இந்த சமுதாயத்திலே அல்லாஹுவின் புத்தகத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலும் முனாஃபிக், நயவஞ்சகர்கள், இவையெல்லாம் நயவஞ்சகர்களுடைய தன்மை என்பதாக அடையாளம் காட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஸஹீஹுல் புகாரியினுடைய 17வது ஹதீஸ், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதே ஹதீஸை 24வது ஹதீஸாக பதிவு செய்கின்றார்கள். அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார் வஆயத்துல் நிஃபாக் புஹுதுல் அன்சார். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. ஈமானுடைய அடையாளம், இறை நம்பிக்கையினுடைய அடையாளம், அல்லாஹு அக்பர், ஹுப்புல் அன்சார், அன்சாரிகளை நேசித்தல், அன்சாரிகளின் மீது அன்பு வைத்தல், நிஃபாக், நயவஞ்சக தன்மையின் அடையாளம், அன்சாரிகளின் மீது கோபம் கொள்ளுதல், அவர்களை வெறுத்தல். இதே ஹதீஸை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹுப்புல் அன்சார் ஈமானும் வபுஹும் நிஃபாக்கும், அன்சாரிகளை நேசிப்பது ஈமான், இறை நம்பிக்கை, அல்லாஹ்வை விசுவாசித்தல், அவர்களை வெறுப்பது, அவர்களின் மீது குரோதம் கொள்வது நிஃபாக், நயவஞ்சக தன்மை. இமாம் அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதே ஹதீஸை இப்படி அறிவிக்கின்றார்கள், மன் அஹப்பல் அன்சார் فبحبي أحبهم ومن أبغض الأنصار فببغضي أبغضهم. யார் அன்சாரிப்பார்களோ, யார் அன்சாரிகளை நேசிப்பார்களோ அவர்களுடைய நேசத்திற்கு காரணம் அவர்களின் உள்ளங்களிலே என்னுடைய நேசம் இருப்பதன் காரணமாக. யார் அன்சாரிகளை நேசிப்பார்களோ அதற்கு காரணம் என்ன? அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள், எனவே அன்சாரிகளை நேசிக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே என்னுடைய அன்பு குடிகொண்டிருக்கிறது, அதன் காரணமாக அவர்கள் அன்சாரிகளை நேசிக்கிறார்கள். ومن ابغض الانصار யார் அன்சாரிகளை வெறுப்பாரோ, அன்சாரிகளின் மீது பகைமை கொள்ளுவாரோ, அவர் என்னை பகைமை கொள்ளுகிறார், என் மீது விரோதம் கொள்கிறார், என் மீது குரோதம் கொள்கிறார். அந்த குரோதத்தை கொண்டுதான் அன்சாரிகளிடத்திலே குரோதம் கொள்ளுகிறார், அன்சாரிகளிடத்திலே பகைமை பாராட்டுகின்றார். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், லா யுபிகுதுல் அன்சார் ரஜுலுன் யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அன்சாரிகளிடத்தில் பகைமை காட்ட மாட்டார் யார்? யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ, யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் அன்சாரிகளிடத்திலே பகைமை காட்ட மாட்டார். அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கையும் மறுமையின் மீது உண்டான நம்பிக்கையும் அவருடைய உள்ளத்திலே உண்மை என்று இருக்கும் என்றால் அவர் அன்சாரிகளிடத்திலே பகைவராக குரோதம் கொண்டவராக நடந்து கொள்ள மாட்டார், அவர்களை நேசிப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அனில் பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு قال النبي قال النبي صلى الله عليه وسلم الانصار لا يبغضهم الا منافق فمن احبهم احبه الله ومن ابغضهم ابغضه الله. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3783வது ஹதீஸாக இதை பதிவு செய்கின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 75வது ஹதீஸாக இதை பதிவு செய்கின்றார்கள். ஹதீஸினுடைய வாசகத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்சாரிகள் இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்த அந்த மேன்மக்கள் அவர்களை நம்பிக்கை கொண்ட முஃமின், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட உண்மையான விசுவாசிதான் நேசிப்பார். அன்சாரிகளை ஒருவர் நேசிக்கிறார் என்று சொன்னால் அவர் மூமினாகத்தான் இருப்பார். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பாருங்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சொல் நிலைமையை யதார்த்தத்தை விவரிப்பதாகவும் அமைந்திருக்கிறது. அதுபோன்று ரசூலுல்லாவின் புறத்திலிருந்து பிரார்த்தனையாகவும் அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபமன் அஹப்பஹும், யார் அன்சாரிகளை நேசிப்பாரோ, அன்சாரிகளின் மீது அன்பு வைப்பாரோ, அஹப்பஹுல்லா, அல்லாஹ் அவர்களை நேசிப்பானாக. அன்சாரிகளை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ, நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்பை முஹப்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த அன்சாரிகளை நேசியுங்கள், முஹப்பத்து வையுங்கள். இன்னொரு புறத்திலே யதார்த்த நிலைமை, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த அன்சாரிகளின் மீது அன்பு வையுங்கள். இந்த இரண்டு அர்த்தங்களிலும் இந்த ஹதீஸை நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய பிரார்த்தனை, யா அல்லாஹ் அன்சாரிகளை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை நீ உனது நேசத்திற்குரியவர்களாக ஆக்கிக்கொள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட துஆ பாருங்கள். இரண்டாவது யதார்த்த நிலைமை, அல்லாஹ்வுடைய அன்பு யாருக்கு வேண்டுமோ அவர்கள் அன்சாரிகளை நேசிக்கட்டும், அன்சாரிகளை நேசிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு நிச்சயமாக கிடைக்கும். யார் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களை போன்று அவர்களும் அமல்கள் செய்வார்கள். அன்சாரிகள் எப்படி அமல் செய்தார்கள்? இந்த மார்க்கத்திற்காக எதையும் அவர்கள் கஞ்சத்தனம் காட்டவில்லை. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஷருடைய 9வது வசனத்திலே அவர்களை எப்படி புகழ்கிறான் சரி தெரியுமா? வல்லதீன தபவ்வு தார வல் ஈமான மின் கப்லிஹிம் يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. அன்சாரிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நற்சான்று, இந்த அன்சாரிகள் மதினாவிலே குடியேறினார்கள், மதினாவிலே குடியேறினார்கள். அல்லாஹ் அக்பர், மதினாவை வீடு குடியேறுவதற்கு தகுந்த இடம் என்பதாக அல்லாஹ் புகழ்கிறான். நான் விரும்பக்கூடிய மதினாவை தங்களுடைய ஊராக ஆக்கிக் கொண்ட மக்கள் என்பதாக அல்லாஹ் புகழ்கிறான். மதினாவிலே அவர்கள் வசிக்கிறார்கள் என்பதையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய புகழுக்கு முதல் காரணமாக சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? இந்த மதினாவை தான் ஆகிருல் அம்பியா காசமுல் முர்சலீன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ராவிற்கு தகுந்த இடமாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லௌலல் ஹிஜ்ரது லகுன்தும் ரஅம் மினல் அன்சார். ஹிஜ்ரா என்ற ஒரு சிறப்பு மட்டும் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் நான் அன்சாரிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன். ஹிஜ்ரா என்ற ஒரு சிறப்பு மட்டும் இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் அன்சாரிகளில் ஒருவனாகவே நான் பிறந்திருப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் ஸலகன்னா சுவாதியன் வ ஸலகத்தில் அன்சார் வாதியன் ல ஸலக்து வாதியல் அன்சார். மக்கள் எல்லாம் ஒரு தெருவிலே செல்கிறார்கள், அன்சாரிகள் ஒரு தெருவிலே செல்கிறார்கள் என்றால் நான் அன்சாரிகளுடைய தெருவிலே செல்வேன். அன்னாசு திசாரும் வல் அன்சார் ஷிஆரி, மக்கள் எல்லாம் வெளியாடு, அன்சாரிகள் என்னுடைய உடலோடு ஒட்டிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய உள் ஆடைகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்மா ஃபிர் லில் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளை மன்னித்து விடு, வலி அப்னாயில் அன்சார் அன்சாரிகளுடைய பிள்ளைகளை மன்னித்து விடு, வலி அப்னாய அப்னாயில் அன்சார் அன்சாரிகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ மன்னித்து விடு என்பதாக. எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு அந்த அன்சாரிகளின் மீது இருந்திருக்கும் பாருங்கள். காரணம் என்ன? எப்போது மக்காவிலே குறைஷிகளும் அந்த குல பெருமை கொண்ட அந்த எதிரிகளும் இஸ்லாத்தை எதிர்த்தார்களோ, நபியை கொலை செய்ய வேண்டும் என்று துணிவு கொண்டார்களோ, அந்த துர்பாக்கியசாலிகளாக மாறினார்களோ, அப்பொழுது அல்லாஹுவின் தூதரை நேசித்தது யார்? அப்போது அல்லாஹுவின் தூதருக்கு அடைகளம் கொடுத்தது யார்? இந்த இஸ்லாத்திற்கு கேந்திரமாக அமைந்தது யார் என்று யோசித்து பாருங்கள். அன்சாரிகள் ரசூலின் மீதுள்ள அன்பின் காரணமாக என்ன வார்த்தையை பேசினார்கள் தெரியுமா? இனிமேல் மக்காவிலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் விட்டு வைக்க முடியாது, நாம் மதினாவிலே தலைவர்களாக நமது குடும்பத்தார்களுடனே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே நமக்காக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளால் கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள், விரட்டப்படுகின்றார்கள், காயப்படுத்தப்படுகின்றார்கள். இந்த நிலைமையிலே அவர்களை மதினாவிலே மக்காவிலே விட்டுவிட்டு நாம் எப்படி மதினாவிலே நிம்மதியாக இருக்க முடியும்? முடியாது. அவர்களை இந்த பயணத்திலே நிச்சயமாக நம்முடைய வீட்டுக்கு நாம் அழைத்தே வந்தாக வேண்டும் என்று தங்களுக்கு மத்தியிலே அழுதவர்களாக அந்த ஈமானுடைய உணர்ச்சியை கொண்டு இந்த ஈமானிய வார்த்தைகளை பேசியவர்களாக அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். இந்த உடன்படிக்கையை அன்சாரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களது உயிரை எப்படி பாதுகாப்போமோ, எங்களது குடும்பத்தை எப்படி பாதுகாப்போமோ, எங்களது மனைவிகளை எப்படி பாதுகாப்போமோ அதுபோன்று உங்களை நாங்கள் பாதுகாப்போம். இதற்காக என்ன கிடைக்கும் என்று அன்சாரிகள் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எங்களுடைய ரத்தம் உங்களுடைய ரத்தம், எங்களுடைய பெண்கள் உங்களுடைய பெண்கள், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஆட்சிக்காக வேண்டியா, அதிகாரத்திற்காக வேண்டியா, செல்வத்திற்காக வேண்டியா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அஃபைதும் ஃபலக்குமுல் ஜன்னா, இந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றினால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக. அன்சாரிகள் சொன்னார்கள், உபுஸுத் யதக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களது கரத்தை நீட்டுங்கள், இதற்கு மேல் நாங்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் என்று பைஆ செய்து கொடுத்தார்கள். இந்த அன்சாரிகளை நேசிப்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். யார் இப்படிப்பட்ட அன்சாரிகளை நேசிக்கின்றார்களோ அல்லாஹ்வுடைய அன்பு அவர்களுக்கு உண்டாகட்டும். யார் அவர்களை பகைத்துக் கொள்கிறானோ அல்லாஹும் அவர்களை பகைத்துக் கொள்வானாக, அல்லாஹும் அவர்களை வெறுப்பானாக. இப்படி அன்பிற்குரியவர்களே, முழு அன்சாரிகளுடைய அந்த ஜமாஅத்தையும் நேசிப்பது ஈமானுடைய அடையாளம் என்பதாக இத்துணை சஹீஹான ஹதீஸுகள் நமக்கு அறிவிக்கின்றன. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட நபி தோழரை பற்றியும் நமக்கு சான்று சொல்லி இருக்கின்றார்கள். அவர்களை நேசிப்பது ஈமானுடைய கடமை என்பதாக. பிறகு முழு சஹாபாக்களுடைய ஜமாஅத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கின்றார்கள், அவர்களை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம் என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும் வமன் அபகதஹும் ஃபபிபுக்தி அபகதஹும். யார் சஹாபாக்களை நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய அன்பு அவர்களது உள்ளத்தில் இருக்கும் காரணத்தால் அந்த சஹாபாக்களை நேசிக்கிறார்கள். யார் அந்த சஹாபாக்களின் மீது பகைமை கொள்ளுகிறார்களோ, அவர் பகைமை கொள்ளுகிறார்களோ, என் மீது அவர்களுக்குள்ள குரோதத்தின் காரணமாக அவர்கள் அந்த சஹாபாக்களின் மீது குரோதம் கொள்ளுகின்றார்கள். இந்த ஹதீஸ்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கக்கூடிய அந்த சூரத்துல் ஹஷருடைய 8வது 9வது வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் அந்த சஹாபாக்களுடைய உயர்வை, அவர்கள் செய்த அந்த தியாகத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. இதே சூரத்துல் ஹஷருடைய 10வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து வரக்கூடிய நம்பிக்கையாளர்களுடைய நிலைப்பாடு அந்த சஹாபாக்களுடைய விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றான். வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா ஃபிர் லனா ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. அன்பிற்குரியவர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், இந்த இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை மூன்றாக பிரிக்கிறார். மூமின்களுடைய ஜமாஅத்தை மூன்றாக சொல்லி காட்டுகின்றார். ஒரு ஜமாஅத் ஹிஜ்ரா செய்து வந்தவர்கள், இரண்டாவது ஜமாஅத் அன்சாரிகள், அந்த ஹிஜ்ரா செய்து வந்தவர்களுக்கு உதவியவர்கள், மூன்றாவது ஜமாஅத் இதற்கு பின்பு வரக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் முந்தி சென்ற இந்த சமூகத்தாரின் விஷயத்திலே அல்லாஹ் சொல்கிறார். இவர்களுக்கு பின்பு முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் பின்பும் வருபவர்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள். யா அல்லாஹ் வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம் ரப்பனா ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு. அடுத்து சொல்வார்கள், வல் இஹ்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்பு இறை நம்பிக்கையை ஏற்று இறந்து சென்று விட்டார்களே அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடு. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லதீன ஆமனு, யா அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களின் விஷயத்திலே எங்களுடைய உள்ளத்திலே குரோதத்தை ஏற்படுத்தி விடாதே. ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம், இறைவா நீ மிகப்பெரிய கருணையாளன், நீ மிகப்பெரிய அன்புடையவன். யோசித்து பாருங்கள், அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய விஷயத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தை சொல்லி செல்கிறான். அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையாளர்கள் துவா செய்வார்கள் என்பதாக. இதுதான் அந்த மூன்றாவது கூட்டமே. இதற்கு மீறி ஒரு கூட்டம் கிடையாது. அந்த சஹாபாக்களுடைய தவறுகளை, அவர்களிடத்திலே நடந்து கொண்ட சில விஷயங்களை எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய இந்த முஸ்லிம்களுடைய கூட்டத்திலே அவர் சேர்க்கவில்லை. ஆகவேதான் அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம், சஹாபாக்களை ஏசுவது, அவர்களை விமர்சனம் செய்வது, அவர்களை அவர்களுடைய குற்றம் குறைகளை பிரஸ்தாபிப்பது, இது நிஃபாக் நயவஞ்சக தன்மையுடைய அடையாளம். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே நபிமொழிகளிலே பார்க்கிறோம் எத்துணை சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பற்றி சொன்னார்கள். ஆகவேதான் சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்கள், உண்மையான முறையிலே குர்ஆனை நேசிப்பவர்கள், நபிமொழியை நேசிப்பவர்கள் நபிமொழிகளை எப்போது ஒன்று திரட்டினார்களோ, ஹதீஸுகளை எப்போது ஒன்று திரட்டினார்களோ, அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்களுடைய புத்தகத்திலே கடைசியாக சில பாடங்களை அமைப்பார்கள். அதிலே முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள், அவர்களை நேசித்தல் என்று இருக்கும். அதற்கு அடுத்ததாக முஹாஜிர்களை நேசித்தல், பிறகு அன்சாரிகளை நேசித்தல், பிறகு குறிப்பிட்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சஹாபாக்களை பற்றி வந்திருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து தங்களுடைய ஹதீஸ் நூல்களை முடிப்பது இந்த மார்க்கத்திற்கு உழைத்த நல்ல மார்க்க அறிஞர்களுடைய பழக்கமாக இருந்தது. எந்த ஒரு மார்க்க அறிஞர்களும் சஹாபாக்களுடைய குறைகள் என்பதாக, சஹாபாக்களுடைய தவறுகள் என்பதாக பட்டியல் போட்டு அவர்களை விமர்சனம் செய்தது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாத்த நம்முடைய சான்றோர்களான சிறப்பிற்குரிய மார்க்க அறிஞர்களுடைய பழக்கமாக இருக்கவில்லை. காரணம் என்ன? ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால், அவர் மீது நமக்கு அன்பு இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம், அவர்களுடைய உயர்வை பற்றி பேசுவோம், அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை பற்றி பேசுவோம். யாரின் மீது குரோதம் இருக்குமோ, யாரின் மீது தவறு, யாரின் மீது பகைமை இருக்குமோ, அவரை பற்றி தான், அவருடைய குறைகளை பற்றி, அவருடைய தவறுகளை பற்றி கோபமாக விமர்சிப்பது மக்களுடைய பழக்கமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் சஹாபாக்களை நேசிக்க வேண்டும், சஹாபாக்கள் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்களை பற்றி வந்திருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை எல்லாம் நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நிஃபாக்குடைய அடுத்த அடையாளங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுவதை பாருங்கள். சூரா தௌபாவுடைய 75-77 வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ் லைன் ஆதானா மின் ஃபத்லிஹி லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் ஸாலிஹீன் ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபத்லி பஹிலூ பிஹி வதவல்லௌ வஹும் முஅரிதூன் ஃபஅஅக்பஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனஹு பிமா அக்லஃபுல்லாஹ் மா வஅது وَبِمَا كَانُوا يَكْذِبُونَ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் இது போன்ற கெட்ட தன்மையிலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான், நிஃபாக்குடைய மிக பயங்கரமான ஒரு கோரமான அடையாளத்தை சொல்கின்றான், மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்கிறார்கள். எப்படி? யா அல்லாஹ், நீ எனக்கு செல்வத்தை கொடுத்தால், நீ எனக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தினால், நான் ஏழை எளியவர்களுக்கு தர்மம் கொடுப்பேன், வாரி வாரி வழங்குவேன், உன்னுடைய மார்க்கத்திற்காக நான் செலவு செய்வேன், வலனக்கு நன்னமின சாலிஹீன் நான் நல்லோர்களில் ஆகிவிடுவேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்கிறார், அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு செல்வத்தை கொடு, ஏழைகளுக்கு தருகிறேன், அனாதைகளுக்கு தருகிறேன், பள்ளிவாசல்களை கட்டுகிறேன், நல்ல காரியங்கள் செய்கிறேன், மார்க்கத்தை பரப்புகிறேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே அவர் பிரார்த்திக்கிறார், பேசுகிறார். ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தனது செல்வத்தை அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் கஞ்சத்தனம் காட்டி விடுகிறார்கள், செலவழிப்பது கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுப்பது கிடையாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிய ஹக்கையும் நிறைவேற்றுவது கிடையாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆர்வமூட்டிய நல்ல வழிகளிலும் செலவழிப்பது கிடையாது. பஹிலூபிஹி, கஞ்சத்தனம் அவர்களது உள்ளத்திலே குடிகொண்டு விடுகிறது. இந்த இடத்திலே ஒன்று நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், சூரத்துல் ஹஸ்ருடைய 9வது வசனத்தை உங்களுக்கு ஓதி காட்டினேன். அதிலே அன்சாரிகளுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வாரி செலவு செய்ததையும், தாங்கள் சிரமத்தில் இருந்தாலும் தங்களுடைய தோழர்களுக்கு முஹாஜிர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கு இருப்பதாக, பசி பட்டினியாக இருந்ததையும் அல்லாஹ் கூறி நிச்சயமாக இவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது, இவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆகவேதான் செல்வம் கிடைக்கும் பொழுது, அல்லாஹ் வசதியை கொடுக்கும் பொழுது, அந்த வசதியை எதிர்பார்த்திருந்து விட்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாதவர்கள், கஞ்சத்தனம் கருமித்தனம் காட்டக்கூடியவர்கள் சொல்கிறார், காசு கிடைத்தவுடனே அவர்கள் மார்க்கத்தை விட்டு புறக்கணித்து சென்று விடுகிறார்கள். எத்தனை பேரை பார்க்கலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏழைகளாக இருக்கும் பொழுது மார்க்க சட்டங்களை பேணியவர்கள், பள்ளியிலே தொழுகையை பேணியவர்கள், முஸ்லிம்களுடைய சமூகத்துடனே கூடி வாழ்ந்தவர்கள், நல்ல காரியங்களிலே பங்கு கொண்டவர்கள், இந்த செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க தங்களை பள்ளியிலிருந்து தூரமாக்குகிறார்கள், தங்களுடைய முஸ்லிமுடைய சமூகத்திலிருந்து தூரமாக்குகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே பெருமை குடியேறுகிறது, மமனை குடியேறுகிறது. அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த ஏழைகளுடன் எல்லாம் நாம் தங்குவது நமக்கு தகுதி அல்ல, நமக்கு வசதியானது கிடையாது, இவர்கள் நம்முடைய செல்வத்திலே பங்கு கேட்பார்கள், யாசகம் கேட்டு வருவார்கள், உதவி கேட்டு வருவார்கள், பள்ளி வாசல் பள்ளி வாயிலுடைய மக்கள் பள்ளியினுடைய தேவைகளுக்காக தங்களிடத்தில் கேட்டு வருவார்கள் என்பதாக தங்களுடைய சமூக அமைப்பை மாற்றிக்கொண்டு காபிர்களும் பெரும் பாவிகளும் வசிக்கக்கூடிய அந்த செல்வந்தர்களுடைய இடத்திலே அவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள், முஸ்லிம்களுடைய ஜமாத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள், முஸ்லிம்களுடைய சமூக அமைப்பை விட்டு ஒதுங்கி விடுகிறார்கள். அல்லாஹ்வின் இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன? அவர்களது உள்ளங்களிலே நயவஞ்சகத்தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகின்றான். அவர்களது உள்ளங்களிலே நாளை மறுமையில் அல்லாஹுவை அவர்கள் சந்திக்கும் வரை இந்த நயவஞ்சகம் அவர்களை ஒட்டிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு காரணம் சொல்கிறான், ஒன்று பிமா அக்லஃபுல்லாஹ மா வஅது, அல்லாஹ்விற்கு செய்த வாக்குறுதிக்கு மாற்றமாக அவர்கள் நடந்தார்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை, வபிமா கானு யக்திபூன் அவர்கள் பொய் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க சொல்லப்படும் பொழுது எங்களிடத்திலே இல்லை, அல்லது எங்களுக்கு வருமானம் பத்தவில்லை, அல்லது எங்களுக்கு போதவில்லை என்பதாக பொய் கூறினார்கள். தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காமல் மறைத்துக் கொண்டார்கள். இந்த ரெண்டு பெரும் பாவங்களின் காரணமாக நிபாசி நான் அவர்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் படிப்பினை என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே செல்வத்தை எதிர்பார்த்திருந்து அந்த செல்வம் நமக்கு கிடைக்கப்பட்டால் அந்த செல்வத்திலே நம்முடைய தேவை போக மிஞ்சிய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே நல்ல வழிகளிலே செலவு செய்ய வேண்டும், அதிலே கருமித்தனம் காட்டக்கூடாது. அல்லாஹ்விடத்திலிருந்து எதிர்பார்த்திருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருந்த நல்ல எண்ணங்களை பாழ்படுத்திக் கொள்ளக்கூடாது, வீணடித்துக் கொள்ளக்கூடாது. காசு பெருகும் பொழுது அதனுடைய அதிகத்தை பார்த்து செலவழிக்கும் பொழுது எங்கே குறைவு ஏற்பட்டு விடுமோ என்று யார் கட்டத்தனம் காட்டுகின்றானோ, அல்லது அந்த செல்வத்தை மறைத்து தேவை உள்ளவர்கள் வரும் பொழுது பொய் பேசி என்னிடத்திலே வசதி இல்லை, இப்போது கொடுக்க முடியாது, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நஷ்டத்தில் இருக்கிறேன் என்று பொய் பேசி அவர்களை யார் அனுப்பிவிடுகின்றார்களோ, இது அவர்களுடைய உள்ளத்திலே நிபாக்கை நயவஞ்சகத்தன்மையை ஏற்படுத்திவிடும். அடுத்து நிபாக்கினுடைய மற்ற பண்புகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே முனாஃபிக்கினுடைய நான்கு பண்புகளை ஒரு சேர சொல்லுகின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 34வது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் காலிஸா. நான்கு பண்புகள், நான்கு குணங்கள் இருந்தால் அவர் சுத்தமான கலப்பற்ற உண்மையான முனாஃபிக்காக இருப்பார். ومن كانت فيه خصلة ومن كانت فيه خصلة كانت فيه خصلة من النفاق. யாரிடத்திலே அந்த நான்கிலிருந்து ஒரு குணம் இருக்குமோ அவரிடத்திலே நிபாக்கிலிருந்து ஒரு குணம் இருக்கும். ஹத்தா யதஹா, அதை அவர் விடும் வரை. நான்கு குணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிபாக் நயவஞ்சக தன்மையின் அடையாளம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதிலே முதலாவதாக அவரை நம்பிக்கை கொள்ளப்பட்டால், அவரிடத்தில் நம்பி ஏதாவது ஒன்று ஒப்படைக்கப்பட்டால், அந்த ஒப்படைக்கப்பட்டது பொருளாக இருக்கட்டும் அல்லது ஒரு பொறுப்பாக இருக்கட்டும், நம்பி அவரிடத்திலே ஒன்று ஒப்படைக்கப்பட்டால் அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்வார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதன் துமின அவரிடத்திலே அமானிதம் கொடுக்கப்பட்டால் அந்த அமானிதத்திற்கு மோசடி செய்வார். அவர் பேசினால்
பொய் பேசுவார். ஒப்பந்தம் செய்து கொண்டால் கதர அந்த ஒப்பந்தத்தை மீறுவார். ஏதாவது வாதங்கள் தர்க்கங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதிலே எல்லை மீறுவார், அதிலே குற்றம் குறைகளை செய்வார், அதிலே பாவம் செய்வார், அதிலே உரிமையின்றி வாதிடுவார். நான்கு அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். மார்க்கம் என்பது ஒன்று சொல்லிலே இருக்கும், அல்லது செய்திலே இருக்கும், அல்லது எண்ணத்திலே இருக்கும். இந்த நான்கு நான்கு விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லா விஷயங்களிலும் அவர் மார்க்கத்திலே பலவீனமானவராக குறைவுள்ளவராக இருப்பதாக நாம் இந்த ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அவருடைய பேச்சு பொய்யாக இருக்கிறது. பொய் என்று சொன்னால் எப்போது பேசினாலும் வேண்டுமென்றே உண்மைக்கு மாற்றமானதை சொல்லுவர், வாயை திறந்தாலே உண்மைக்கு மாற்றமானதை பேசுவது. இவர்கள் புறம் பேசுவதாயினும் சரி, அல்லது இவர்கள் இட்டு கட்டுவதாயினும் சரி, பிறர் மீது பழி போடுவதாயினும் சரி, இப்படி எந்த ஒன்றாயினும் சரி, பேச்சை இவர் ஆரம்பித்தாலே பொய் பேசக்கூடிய வழக்கம். இவரிடத்திலே நம்பிக்கை கொண்டு ஏதாவது ஒன்று கொடுக்கப்பட்டால், ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால், அல்லது ஒரு பொருள் கொடுக்கப்பட்டால் அந்த பொறுப்பிலே மோசடி செய்வார்கள். இவர்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குக்கு மாறு செய்வார்கள். இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதிலே அத்துமீறி, எல்லை மீறி, தன்னுடைய உரிமை மீறி நடந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே இந்த நான்கு பண்புகளுக்கு நமக்கு விரிவான பல விளக்கங்களும் கிடைக்கின்றன. சில சமயங்களிலே நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்கின்றீர்கள், உண்மையிலேயே அந்த நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற மன எண்ணத்திலே நீங்கள் கொடுக்கின்றீர்கள், ஆனால் சில பிரச்சனையின் காரணமாக அல்லது சில இடையூறுகளின் காரணமாக அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிட்டால் அந்த தன்மை இதிலே கட்டுப்படாது. யார் ஒருவர் வாக்கு கொடுக்கும் பொழுதே பொய்யான வாக்கு கொடுக்கின்றாரோ, அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லையோ, அவரைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே இதா வஅத வஹுவ யுஹத்திது நஃப்ஸஹு அன்னஹு யுக்லிஃபு, ஒருவர் வாக்கு கொடுக்கின்றார், வாக்கு கொடுக்கும் பொழுதே அவருடைய உள்ளத்திலே அவர் சொல்லிக் கொள்கிறார், இதற்கு நான் மாற்றம் செய்வேன், இந்த வாக்கை நிறைவேற்ற மாட்டேன் என்ற எண்ணத்திலேயே யார் வாக்கு கொடுக்கின்றாரோ அவர் இந்த முனாஃபிக்காக ஆகுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இமாம் தபரானி நமக்கு தெரிய வருகிறது. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ் இமாம் திருமதி இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கின்றார்கள், இதா வஅத அர்ரஜுலு அகாஹு வ மின் நியத்திஹி அன்னஹு யஃபீலஹு ஃபலம் யஃபி ஃபலா இஸ்ம அலைஹி, ஒருவர் வாக்கு கொடுக்கின்றார், அவருடைய உள்ளத்திலே மனப்பூர்வமாக எண்ணம் இருக்கிறது, நான் அவருக்கு இந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும், அவருக்கு நான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற மன உறுதி இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அவரால் நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிட்டார், உள்ளத்திலே உறுதி இருந்து வேறொரு காரணத்தால், இடைப்பட்ட காரணத்தால் நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிட்டால் அவர் மீது குற்றம் கிடையாது. ஆகவே யார் ஒருவர் வாக்கு கொடுக்கும் பொழுதே இந்த வாக்கை நிறைவேற்றக்கூடாது, பொய்யான வாக்குகளை சொல்கிறார்களோ அவர்கள் இந்த ஹதீஸிலே அடங்குவார்கள், நிஃபாக்குடைய தன்மையிலே வருவார்கள். அதுபோன்று யார் பேசும் பொழுது வேண்டுமென்றே உண்மைக்கு மாற்றமானதை பேசுகின்றார்களோ அவர்களும் இந்த நிஃபாக்குடைய பட்டியலிலே வருவார்கள். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாக்கை பேணுவது, அமானிதத்தை பேணுவதை எவ்வளவு கடுமையாக சொல்லுகின்றார்கள். அமானிதத்திற்கு மோசடி செய்வது, நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது, கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே பயங்கரமான அமானித மோசடி செய்வதை வன்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கின்றார்கள். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எப்போது உபதேசம் செய்தாலும், எப்போது ஹுதுபா கொடுத்தாலும் இந்த வார்த்தையை சொல்லாமல் முடிக்க மாட்டார்கள். நிறைவேற்றவில்லையோ அவனுக்கு ஈமான் கிடையாது, யார் ஒப்பந்தத்தை நிறைவேற்றவில்லையோ அவனுக்கு மார்க்கம் கிடையாது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் குதுசியை அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது, அமானிதத்திற்கு மோசடி செய்வது எவ்வளவு பெரிய குற்றம் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையிலே மூன்று மனிதர்களிடத்திலே நான் வாதிடுவேன், பாதிக்கப்பட்ட மூன்று மக்களுக்காக பாதிப்பை ஏற்படுத்திய மூன்று மக்களிடத்திலே நான் வாதிட்டு அந்த ஹக்கை வாங்குவேன். அதிலே ஒருவர் அவர் என்னுடைய பெயரை கூறி சத்தியம் செய்தார், பிறகு அதற்கு மோசடி செய்து விட்டார், ஒரு சுதந்திரமானவனை அடிமை என்று கூறிவிட்டு விற்று அதனுடைய கிரயத்தை சாப்பிட்டார். மூன்றாம் அவர் ஒரு வேலைக்காரனை வேலைக்கு வைக்கின்றார், வேலையை வாங்கிக் கொண்டு அவனுக்கு கூலியை கொடுக்கவில்லை. இந்த மூன்று மக்களிடத்திலே நான் வாதிடுவேன், பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஹக்கை நான் வாங்குவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். அன்பிற்குரியவர்களே, மோசடி துரோகம் என்பது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிகுல்லி காதிரின் யௌமல் கியாமதி ஒவ்வொரு மோசடி செய்பவனுக்கும் நாளை மறுமையிலே ஒரு கொடி கொடுக்கப்படும். அதிலே இவன் இப்படி இப்படி மோசடி செய்தான் என்பதாக அவனது கரத்திலே கொடுக்கப்பட்டு அவனை அழைத்து வரப்படும். யாருடைய மோசடி எவ்வளவு அதிகமோ அதற்கு ஏற்ப அந்த கொடி உயரமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள் மோசடியிலேயே பயங்கரமான மோசடி என்ன தெரியுமா? துரோகத்திலே மிக மோசமான துரோகம் என்ன தெரியுமா? சமுதாய தலைவர்கள் சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய மோசடி. நம்பிக்கைக்குரியவர்கள் ஜமாத்தார்கள் நம்பப்படுகிறோம், நம்புகிறோம் அவர்களை, அவர்கள் நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவார்கள், நம்முடைய காரியங்களை நிறைவேற்றி தருவார்கள், நாம் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம், நாம் நம்முடைய பொறுப்புகளை அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். அப்படி சமுதாய மக்கள் தலைவர்களை நம்பும் போது அந்த தலைவர்கள் செய்யக்கூடிய மோசடியை விட மிக பயங்கரமான மோசடி எதுவும் இருக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நயவஞ்சக தன்மையின் அடையாளங்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது 16 விதமான அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, மக்களுக்கு தீமையை ஏவுவது. இரண்டாவது, மக்களை நன்மையிலிருந்து தடுப்பது. மூன்றாவது, நன்மையான காரியங்களில் செலவு செய்யாமல் கையை முடக்கிக் கொள்வது, அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதை விட்டு தடுத்துக் கொள்வது. இரண்டாவது, அல்லாஹுவை மறந்து வாழ்வது. அல்லாஹுவை மறந்து வாழ்வதிலே மார்க்கத்தை புறக்கணித்து வாழ்வது அடங்கும். ஐந்தாவதாக, அல்லாஹுவிற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் தான் தோண்டித்தனமாக மார்க்கத்தை அலட்சியம் செய்தவர்களாக வாழ்வது. ஆறாவது, தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் அலட்சியம் காட்டுவது, சோம்பேறித்தனம் காட்டுவது. ஏழாவது, தொழுகையின் நேரங்களை மறந்திருப்பது. எட்டாவது, முகஸ்துதி, புகழை விரும்பி செய்வது. தான் எங்கே புகழப்படுகிறோமோ அந்த இடத்தை அவர்கள் முன்னுக்கு வருவார்கள், எங்கே அவர்களுக்கு புகழ் பெயர் வராதோ அந்த இடத்தை விட்டு அவர்கள் விலகிக் கொள்வார்கள். ஒன்பதாவது, அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் ஆனால் அதிகமாக நினைக்க மாட்டார்கள். எப்பயாவது ஏதாவது சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வார்களே தவிர அதிகமாக அல்லாஹ்வுடைய நினைவு அவர்களிடத்தில் இருக்காது. பத்தாவது, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வாக்கு செய்தால், ஒப்பந்தம் செய்தால், நேர்த்தி செய்தால் அந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்ற மாட்டார்கள். பதினொன்றாவது, சஹாபாக்களை பகைத்துக் கொள்வது, அவர்களை ஏசுவது, அவர்களிடத்திலே விரோதம் கொள்வது. பனிரெண்டாவது, அமானிதத்திலே மோசடி செய்வது. பதிமூன்றாவது, பேச்சிலே பொய் பேசுவது. பதினான்காவது, செய்து கொண்ட ஒப்பந்தங்களுக்கு மாற்றமாக நடந்து கொள்வது. பதினைந்தாவது, மக்களிடத்திலே பேசும் பொழுது, மக்களிடத்திலே தர்க்கங்கள் ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படும் பொழுது எல்லை மீறி உரிமை மீறி செல்லுவது. பதினாறாவது, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களிலே மார்க்க வரம்புகளிலே மோசடி செய்வது, மார்க்க சட்டங்களை மீறுவதற்காக தந்திரங்கள் செய்வது, அல்லாஹ்வை ஏமாற்ற பார்ப்பது. அவர்கள் தங்களை தாங்களே இப்படி ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இப்படி 16 அடையாளங்களை அன்பிற்குரியவர்களே குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து நாம் பார்க்கிறோம். நிஃபாக்குடைய அடையாளங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த எல்லா விதமான தீய அடையாளங்களிலிருந்து முனாஃபிக்குகளுடைய பண்பிலிருந்து பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ அஸ்தஃஃபி அன்னி வ அன்கும் பாரக்கல்லாஹு லீ வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ரஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத் வ திக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ரப்பு الرؤوف الرحيم.